இந்த காலை நேரத்திலும் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். இப்பொழுதும் இது பிப்ரவரி மாதம் முதல் வாரமாக இருக்கிறபடியினால் இப்பொழுதும் இந்த வருஷத்தின் வாக்கு தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11. மத்தேயு 3:11.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்.
மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்.
எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும்
அக்கினியினாலும்
உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார்.
மனம் திரும்புதலுக்கென்று நான் சலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சொன்ன ஒரு நல்ல சாட்சி. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் சொன்னாலும், இந்த வார்த்தை எப்பொழுது நிறைவேறினது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் நடந்து ஊழியத்தை முடித்த பின்பு அதற்கு பிறகு 50 நாட்கள் கழித்து நடந்த சம்பவம் இது. அவர் சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அநேகருக்கு தரிசனமாகி பின்பு பரமேறி சென்று அதற்கு பிறகு 10 நாட்கள் கழித்து இந்த சம்பவம் நடந்தது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஊழியம், அவருடைய ஊழியத்தின் எல்லா காரியங்களும் விசேஷமாக இருந்தாலும் கூட எது மிகவும் விசேஷமானது என்று கேட்டீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரால் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணினது தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும் பொழுது மற்ற காரியங்களை சொல்வதை விட அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதையே அவர் சுட்டி காட்டுகிறார். இதுல இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் ஒன்று இருக்குது. இதுல விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் யோவான். அவர் சொல்லி இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாட்டி அவர் செய்த ஊழியத்தின் காரியத்தை தான் சொல்லி இருக்கணும் நியாயமா. ஆனால் அதை தாண்டி அவர் மரித்து உயிரோடு எழுந்து அதன் பிறகு 50 நாட்களுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மனித வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த காரியம் நிறைவேறும் பொழுது முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அதை சுட்டி காட்டும் பொழுது உடனே நம்ம கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அல்லது அவருடைய வாழ்க்கை 33.5 வருஷத்தோடு முடிவடைந்து இருக்குமானால் இந்த வார்த்தை சம்மந்தமே இருக்காது. இது அர்த்தமில்லாத வார்த்தையே போயிருக்கும். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு மதத்திற்கும் பின்னாலே ஒரு மத தலைவன் இருக்கிறாங்க. அந்த மத தலைவன் ஒரு கருத்தை சொல்லிட்டு போவாங்க. ஒரு புத்தர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, அதோடு அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். பின்பு அந்த கொள்கையை ஒரு கூட்ட ஜனம் ஃபாலோ பண்ணும். அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனா அந்த கொள்கையை ஒரு கூட்ட ஜனம் ஃபாலோ பண்ணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் நல்லா கவனிச்சு பாரு, நான் சொல்ற கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் மனித வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுது, ரைட்டு. ஆனா இந்த காரியம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களை பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாருங்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மனித வாழ்க்கை முடிவடைந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவில்லை என்பதை இது காட்டுகிறது. ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா மத தலைவர்களுக்கும் அவங்களுடைய மத ஸ்தாபிக்க போது அவங்க இருந்தாங்க, அதன் பிறகு அவங்க முடிச்சுட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பாருங்க, அவர் சரீர பிரகாரமாய் மரித்து அவர் சரீர வாழ்க்கை முடிஞ்சமடைந்து விட்டாலும் கூட அவர் உங்களை பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்வதனால் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய ஊழியம் தொடர்ந்து இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவே கிடையாது. சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு தான் முடிவே தவிர அவர் என்னென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் என்பதற்கு இந்த வாக்கு தத்துவம் ஒரு அற்புதமான சாட்சி. புரியுதுங்களா? அவர் சரீரத்திலே முடிந்தாலும் ஆனால் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து அது அப்படியே ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு இது சாட்சி. அவருடைய ஊழியம் தொடர்கிறது எப்படி? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஒரு கூட்ட ஜனத்தை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் முடிவடைஞ்சிருச்சா? கிடையாது. இன்னமும் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அன்றைக்கு அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, அந்த சரீரத்துக்குள்ளிருந்து அவர் ஊழியம் செய்தார். இன்றைக்கு அவருக்கு ஒரு சரீரம் அல்ல, உலகத்தில் கோடிக்கணக்கான சரீரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நாம் எல்லாரும் அவருக்கென்று அவர் வாழ்கிறதற்காக இந்த சரீரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அவருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது ஒரே ஒரு சரீரம், ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் அல்ல, கோடிக்கணக்கான சரீரங்கள் இருக்குது உலகத்தில். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு சரீரத்தையும், என்னுடைய சரீரத்தை அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறார், நம்ம கிடையாது, நமக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒருத்தர் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருத்தர் அபிஷேகம் பெறுகிறார்கள் என்றால், இந்த வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றல, எனக்குள் இருக்கிற இயேசு நான் ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் அந்த ஊழியம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முடிவே கிடையாது. இன்றைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான இயேசு கிறிஸ்துக்களாக நம் ஒவ்வொருவர் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். நம்மை தம்முடைய ஆலயமாக, தம்முடைய வாசஸ்தலமாக, தன்னுடைய பரிசுத்த ஸ்தலமாய் தெரிந்து கொண்டு நமக்குள்ளிருந்து, இந்த சரீரத்துக்குள்ளிருந்து கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னையும் அதற்கென்று ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டு இந்த சரீரத்தை யூஸ் பண்ணி அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிறார் என்றால் அதை விட மேலான ஒரு காரியம் என்ன இருக்கிறது? அன்றைக்கு ஒரு சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு அதை யூஸ் பண்ணார். இன்றைக்கு என் சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை அவர் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி உங்கள் சரீரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்க சரீரத்தை அவர் யூஸ் பண்ணுவார். அந்த சரீரத்தை யூஸ் பண்ணி தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பார். சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் நம் ஒவ்வொரு சரீரத்தை அவர் யூஸ் பண்ணி நம்முடைய சரீரத்துக்குள்ளிருந்து அவர் மகிமைப்பட்டு கொண்டிருப்பார். இந்த ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தொடர்ந்து கொண்டிருக்கும். அது ஒருபோதும் நிறுத்தப்பட முடியாது. ஆமேன். புரியுதா நான் சொல்றது? இது ஒரு ஆழமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்முடைய சரீரம் அவருக்கு தேவை. இந்த சரீரத்தை நம்ம அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நமக்குள் அதே இயேசு வாழ்ந்து அதே இயேசு கிறிஸ்து தன்னை மகிமைப்படுத்துகிறார். சரி, அப்ப இந்த இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை தம்முடைய சீஷர்களுக்கும் இன்னும் அநேகராக சேர்த்து ஒரு 120 பேரை பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்த 120 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதின் நோக்கத்தை தான் நாம் இந்த நாட்களில் நம்ம கவனிக்க போகிறோம். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்ம கவனிக்க போகிறோம். கர்த்தர் ஏன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்? அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த சரீரத்தை கர்த்தர் யூஸ் பண்ணி அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார். அதன் மூலமாக கர்த்தர் நம்முடைய சரீரத்தை அவர் இன்னும் மேன்மையாய் பயன்படுத்த நினைக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. நாம யாருமே, இந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். ஆமேன். இந்த சரீரம், இது என் ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு இடம். என் ஆண்டவர் உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருந்து இந்த சரீரத்தின் மூலமாக அவர் பேசுவார், இந்த சரீரத்தின் மூலமாக அவர் ஜெபிப்பார், இந்த சரீரத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பார், இந்த சரீரத்தின் மூலமாக அவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சரீரம் என் ஆண்டவருடைய ஆலயம், இது குளிர்ந்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிறபடியால் நான் இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு ஒரு தூய்மையான பாத்திரமாய் காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவர் யூஸ் பண்றதுக்குனா அது எப்படி இருக்கணும்? அவர் சுத்தமானவர். அவர் யூஸ் பண்ண வேண்டிய இந்த பாத்திரம் சுத்தமாய் இருந்தால் கரெக்டா கர்த்தர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவார். இதுதான் காரியம். சரி, இப்போ நம்ம அபிஷேகத்தின் நோக்கம், எதுக்காக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்? இந்த பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் எதற்காக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார்? அதைத்தான் இன்னைக்கு நம்ம வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 26-27 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து,
உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து,
உங்கள் உள்ளத்திலே,
உங்கள் உள்ளத்திலே
புதிதான ஆவியை கட்டளையிட்டு,
புதிதான ஆவியை கட்டளையிட்டு,
கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு,
கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு,
சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்,
சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்,
உங்கள் உள்ளத்திலே,
உங்கள் உள்ளத்திலே
என் ஆவியை வைத்து,
என் ஆவியை வைத்து
உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும்,
உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும்,
என் நியாயங்களை கை கொள்ளவும்,
என் நியாயங்களை கை கொள்ளவும்,
அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்,
அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லாலான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நோக்கம் இதுதான், என் கட்டளைகளின்படி நடக்கவும், என் நியாயங்களை கை கொள்ளவும் செய்வேன்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார். இதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளை கை கொள்ளவும், என் நியமங்களின்படி நடக்கவும் செய்வேன். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்றால், வேதத்தில் சொல்லப்படுகிற அத்தனை நிபந்தனைகள், செய்ய வேண்டும் என்றிருக்கிற காரியங்களை செய்வது, செய்யக்கூடாமல் இருக்க வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பது, இப்படிப்பட்ட அத்தனை காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு காரியம் நமக்கு தெரியணும், நம் சொந்த பலத்தினால் அது சாத்தியம் கிடையாது. அதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் வைக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து என் கட்டளைகளின்படி நடக்கவும், என் நியமங்களை கை கொள்ளவும் பண்ணுவேன். நமக்குள் வருகிற கர்த்தருடைய ஆவியானவர் தான் தேவனுடைய வசனத்தின்படி வாழுகிறதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவர். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ முடியலை? இதெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு பதில் நமக்கு தெரியணும். நம்ம வந்து பல நேரத்தில் தீர்மானம் பண்ணுவோம், நான் இனிமே இப்படி இருப்பேன், இப்படி இருக்க மாட்டேன், இந்த காரியத்தை தப்பு செய்ய மாட்டேன், இனி இந்த காரியத்தின்படி நான் சரியா இருப்பேன். நம்ம எத்தனையோ தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நம்மளால் நிறைவேற்ற முடியுதான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% கூட உங்களால் நிறைவேற்ற முடியாது. எடுக்கிற தீர்மானங்கள், நீங்க எடுக்கிற முடிவுகள், அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கான பலன் நமக்கு கிடையாது. இல்லாத பலனை நம்ம வந்து இருக்கிறதா நினைச்சிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண நினைச்சோம்னா அது நடக்காது. வேண்டாம், ஒரு சில நாட்கள் தாக்கு பிடிக்கும், மறுபடியும் விழுந்துருவாங்க, மறுபடியும் விழுந்துருவாங்க. நம்ம வாழ்க்கையில வந்து ஸ்திரமாய் கர்த்தருக்கென்று கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஸ்திரமா இருக்கணும்னா, அது நம்முடைய பலத்தினால் நடக்கிற காரியம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினால் தான் அது சாத்தியமே தவிர, நம்முடைய சொந்த பலத்தினாலோ, நம்முடைய தீர்மானத்தினாலோ நம்மால் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வழிகளின்படி, வேத வசனத்தின்படி வாழ முடியாது. அது நமக்கு முதல்ல தெரியும். ஏன் முடியாது? நமக்கு பலன் இல்லை, சாதாரணமா சொன்னேன். ஏன் முடியாதுன்ற காரணம் இந்த வசனத்திலே இருக்குது. 26 பாருங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லாலான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்கிற இருதயத்திலே ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்தினாதான் இதெல்லாம் சாத்தியம்ங்கிறார். அதுக்கு என்ன சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அந்த புதிதான ஆவி நமக்குள் வரும்பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது, நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் சம்பவிக்கிறது. அது என்ன மாற்றம்னா, அதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் கல்லாலான இருதயமா இருந்துச்சாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது அந்த கல்லாலான இருதயத்தை கர்த்தர் சதையான இருதயமாய் மாற்றுகிறார். இருதயத்தையே மாற்றுகிறார், புதுப்பிக்கின்றார் நம்முடைய ஆண்டவர். அப்ப இந்த கல்லான இருதயம் இருக்கிறதுனாலதான் நம்மளால வந்து ஆண்டவருடைய வழிகளில் நடக்க முடியல, ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க முடியல. காரணம், இருதயம் கல்லாலான இருதயம், மனுஷனுடைய இருதயம் கல்லாலான இருதயம் என்று ஆண்டவரே சொல்றார், அதை படைச்சவரே சொல்றார். அவருடைய இருதயம் கடினமானது. நீ யோசிச்சு பாருங்க, மனுஷனுடைய இருதயம் ஆண்டவர் படைக்கும் பொழுது கல்லாலான இருதயமா படைக்கல. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகின உடனே அவனுடைய இருதயம் கல்லாலான இருதயமா மாறிடுச்சு. அதான் உண்மை. ஏன்னா தேவன் சகலத்தையும் செம்மையாக படைத்தார். பிரசங்கி 7:29 சொல்லுகிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாக படைத்தார். அந்த வசனத்தை படிப்போமா? பிரசங்கியின் புஸ்தகம் 7:29 வசனத்தை வாசிக்கிறார். அருமையான அழகான வசனம்.
இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார்.
இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார்.
அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள்.
மனுஷனை படைக்கும் பொழுது கல்லாலான இருதயத்தோடு கர்த்தர் மனுஷனை படைக்கல. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா படைச்சார். தன்னை போலவே சிந்திக்கிறவனாய், தன்னை போலவே யோசிக்கிறவனாய், தன்னை போலவே பார்க்கிறவனாய், தன்னை போலவே உணர்வுடையவனா தான் மனுஷனை படைச்சார். ஆதாமை அப்படிதான் படைச்சார். ஏவாளை அப்படிதான் படைச்சார். ஆனால் அவர்கள் பாவம் செய்யறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறாங்க. மீறினோட ஆண்டவர் ஆதாமை கேட்கிறாரு, புசிக்க கூடாது என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அவன் சொல்லியிருக்கணும், ஆமாண்டவரே சொல்லியிருக்கணும். அதுதான் நல்ல இருதயத்தின் வார்த்தை பதில். ஆமாண்டவரே, நான் புசிச்சேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் வந்து அதை சொல்லல. என்ன செய்யறான்? தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் அதை புசிக்க கொடுத்தாள், நான் புசித்தேன். நான் இதுதான் கல்லான இருதயத்தின் அடையாளம். இருதயத்தை கடினப்படுத்திட்டான் பாருங்க. தன்னுடைய பாவத்தை அவனால் ஒத்துக்கொள்ள முடியல. தன் பாவத்தை உள்ளதை உள்ளபடி பேச முடியல. இருதயத்தை கடினப்படுத்திக்கிறான். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவன் வேறொரு காரணத்தை சொல்லி தன்னை தப்பித்து கொள்ள பார்க்கிறான். ஏவாளுடைய காரியம் என்ன? அதேதான். ரெண்டு பேருக்கும் அதேதான். ஏவாளை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன செய்தாய்? சர்வம் என்னை வஞ்சித்தது. தான் அதை எடுத்து புசித்தேன்னு சொல்றது கிடையாது. சர்வம் என்னை வஞ்சித்தது. இன்னைக்கு இப்படிதான் காரணத்தை வேறு பிறத்துல வந்து பாத்திக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை உணர்றது கிடையாது. அப்ப இந்த இருதயம் கடினமா இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைவை நம்ம உணர்றது கிடையாது. நம்ம செய்யற தவறை நம்ம உணர்றது கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? பழிய தூக்கி மத்தது மேல போட்டுறோம். சாதாரணமா சொல்லுவோம் பாருங்க, சட்டையெல்லாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னு. சட்டை டைட் ஆச்சா? சட்டை ஒன்றும் டைட் ஆகாது, நம்ம குண்டாயிட்டோம்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யும்? சாதாரணமா இப்படி போய் பேசுவோம், சட்டை டைட் ஆகி போயிடுச்சுன்றது. சட்டை டைட்டே ஆகாது. இதான் நம்ம இருதயம் அப்படி இருக்குது. முள்ளு குத்திருச்சுன்றோம். முள்ளு வந்து குத்துச்சா? குத்தல. நம்ம தான் அதை போய் மிதிச்சோம். நம்ம இப்படிதான் சாதாரண விஷயம் புரியுதுல, சின்ன சின்ன விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அது நம்ம செஞ்சதை ஒன்று இருக்கும், அதை ஒத்துக்க மாட்டோம். வேற ஒரு படியை தூக்கி நம்ம வேற இடத்துல போடுவோம். கேஷுவலா நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லா விஷயத்திலாம் இருதய கடினம் புரியுதுங்களா? சாதாரண நம்ம இருதயத்துல வந்து உள்ளதை உள்ளபடியே பேசுறது இல்லை. அது வந்து அந்த அது நேச்சுரலா அது வந்துருச்சு. என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ இயற்கையாகவே காரியங்கள் அப்படி மாறிடுச்சு. நம்மளுடைய இருதயத்தின் சூழ்நிலைகள் காரியங்கள் எல்லாமே அப்படி மாறி போயிடுச்சு. அதனாலதான் இப்படி நம்ம மாத்தி மாத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கும் போது இந்த ஆவியானவர் இந்த கடினமான இருதயத்தை மாற்றி லகுவான மென்மையான ஒரு இருதயமாய் கர்த்தர் மாத்தி கொடுக்கிறார். இந்த மென்மையான இருதயம் தான் வசனத்தை கை கொள்வதற்குரிய ஒரு பலனை நமக்கு கொடுக்கின்றது. ஆமென். அந்த மென்மையான இருதயம், இதற்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகா ஒரு ஓமையில் அவர் சொல்லுவார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:3 வாசிக்கலாம். மத்தேயு 13:3
அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள்
கேளுங்கள்.
விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது.
வெயில் ஏறின போதோ
தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று.
சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது.
முள் வளர்ந்து
அதை நெருக்கி போட்டது.
சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து
சிலது நூறாகவும்
சிலது அறுபதாகவும்
சிலது முப்பதாகவும் பலன் கொடுத்தது.
கேட்கிறதற்கு காது காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார்.
கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். இந்த 13 அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து 7 ஓமைகளை இயேசு கிறிஸ்து பேசுறார். இந்த 7 ஓமைகளும் பரலோகத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்கான ஒவ்வொரு வித்தியாசமான சத்தியங்கள். இதில் 1 ஓமை விதை விதைக்கிறவனுடைய ஓமை. இந்த கதை நமக்கு சின்ன வயசுலேயே நம்ம தெரிஞ்சிருப்போம். ரொம்ப சாதாரண அடிப்படை கதை இது. ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டு போகிறான். சில விதை போகிற வழியிலே கீழே விழுந்துருச்சு. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை போகும்பொழுது கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அது மண் ஆழமாக இல்லாததினாலே வேகமாய் முளைத்தது. ஆனால் வெயில் ஏறின பொழுதோ அது காய்ந்து போயிற்று. சிலது முள்ளுள் இடத்தில் விழுந்தது. அதிலே பயிர் வளர்ந்தது. ஆனால் கனி கொடுக்கிற நேரத்தில் பயிர் பலன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் முள்கள் அதை நெருக்கி போட்ட அது பலன் கொடுக்காமல் போனது. சிலது நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுத்ததுன்றார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்பாறை கடின இருதயம், அதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்படியே திருப்பிக் கொள்வோம். 18 வசனத்தில் வாசிக்கலாம்.
ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள்.
விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள்.
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான்.
போதும், அதுக்கு மேல இப்ப நமக்கு கற்பாறை மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கற்பாறை நிலம் அப்படிங்கிறாரு. இந்த நிலத்தை பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமாய் இது மண்ணா தான் இருக்குது. வெளியில பார்த்தா நல்ல நிலம் மாதிரிதான் இருக்குது. ஆனால் உள்ளேதான் கற்பாறை இருக்கிறது. பார்க்கறதற்கு இது நல்ல நிலம், ஆனால் உள்ளே கற்பாறை. விதை விழுந்த உடனே அந்த மண்ணினால வேகமாய் முளைக்கிறது. ஆனால் அது வேர் ஆழமாய் போக முடியாதபடி உள்ளே கற்பாறை இருந்ததுனாலே அது வெயில் ஏறும் பொழுது அந்த செடி அது அப்படியே காய்ந்து விடுகிறது. இந்த கற்பாறை நிலம் என்பது எதை குறிக்கிறதுனா கற்பாறை போன்ற கடின இருதயம். இந்த கடின இருதயம் பலன் கொடுக்காமல் போய் விடுகிறது. இதைத்தான் ஆவியானவர் உடைக்கிறார். இந்த கற்பாறை தான் ஆவியானவர் உடைக்கிறார். இந்த கற்பாறை நிலம் பாருங்க, வெளியில பார்த்தா மண். அப்போ வெளியில எல்லாரும் பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல விசுவாசிகளாய் வெளிப்பிரகாரமாய் அவனுடைய தோற்றத்தை பார்த்தா நல்லாதான் தெரியும். ஆனால் சிலருக்கு உள்ளே கற்பாறையாய் இருக்கும். வெளியில நல்ல மண்ணு பாக்குறதுக்கு நல்லதா இருக்கும், டிஃபரன்ஸே தெரியாது. ஆனால் உள்ளேதான் பிரச்சனையே மறைஞ்சிருக்கிறது. இருதயம் உள்ளே கடினமாய் இருக்கிறது. அப்ப அந்த கடினம் வெளியில தெரியலனாலும் அது பலன் கொடுக்காதபடி தடுக்கிறதே அந்த கற்பாறை தான். இப்போ நம்முடைய இருதயத்தை நீங்க இதை லகுவாய் சாஃப்டா வச்சுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கை இருந்ததுன்னா உங்கள் இருதயம் லகுவாய் மாற்றப்பட்டிருக்கும், மென்மையாய் மாற்றப்பட்டிருக்கும். உங்களுக்கு எப்படிப்பட்ட கடினமான உபதேசங்கள் ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டாலும் அத்தனையையும் உள்வாங்கிக் கொள்ள முடியும். எவ்வளவு ஆழமான சத்தியத்தை குறித்து கர்த்தர் பேசினாலும் உங்க உள்ளத்துல ஆண்டவர் எதை குறித்து தன் சித்தம், இதுதான் என்ன உன்னை குறித்து என் சித்தம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை குறித்து என்ன பேசினாலும் அதை அப்படியே உள்வாங்கி கொள்ள உங்களுக்கு முடியும். ஏனென்றால் இருதயம் அந்த நிலம் நல்லா இருக்குது. நிலம் என்பது இருதயம், அது நல்லா இருக்கு. ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்ம உள்ளே கற்பாறையா இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம ஒரு லெவலுக்கு மட்டும் தான் நம்ம கேட்போம். ஏன்னா அது ஒரு லெவலோட நிறுத்திடுது, அதுக்கு மேல வேறு விட முடியல. கர்த்தர் ஒரு அளவுக்கு சாஃப்டா கொஞ்சம் பேசுறாருனா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஆழமான சில காரியங்கள், நம்முடைய சுயநலத்தை உடைக்கக்கூடிய சில காரியங்கள், நம்முடைய விருப்பு விருப்பங்களுக்கு மாறாத சில காரியங்களை கர்த்தர் நம்மளோட பேசிட்டார்னா ஐயோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அது வந்துடும். ஏன்னா அது கற்பாறை. ஒரு லெவலுக்கு ஈஸியா கேட்கும், அதுக்கு மேல வேறு விடுவதற்கு அது அலோவ் பண்ணாது. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் நமக்குள் எவ்வளவு தூரம் அவருடைய வசனம் வேர் விடுவதற்கு அவர் நினைச்சாலும் அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் நம்ம இடம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் தான் விதை, புரியுதா? இந்த விதையை கர்த்தர் நம்ம கூட விதைக்கிறார். இந்த விதை நமக்குள் எவ்வளவு ஆழமாய் வேர் விட வேண்டும் என்றாலும் அதற்கு இடம் கொடுக்கணும். நமக்கென்று ஒரு லிமிடேஷன் வைக்க கூடாது. நமக்கென்று உள்ள பாறையை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல ஆழமாக போக முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன நடத்தட்டும், என்னை ஆசீர்வதிக்கட்டும்னு, ஆனால் நம்முடைய இருதயமாகிய நிலம் எந்த அளவுக்கு அந்த வசனம் வேர் விடுவதற்கு இடம் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கணும், ஆவியானவரால் நிறைந்து வாழணும், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழணும். அப்படி நிறைந்து வாழும் பொழுது உங்க உள்ளத்துல கர்த்தர் எதை பேசினாலும், நீங்க கேட்கிற பிரசங்கம் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய மனநிலைமை உங்களுக்கு இருக்கும். வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியம் கர்த்தர் உங்களோட பேசுவார், அது உங்கள் விருப்பத்துக்கு மாறா இருக்கும், உங்களுடைய ஆசை அதுக்கெல்லாம் வேற விட்டதா இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம எந்த விதத்திலையும் நம்ம சங்கடப்படாமல் உடனே அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். எப்ப தெரியுமா? நம்முடைய இருதயம் நல்ல நிலமா இருக்கும் பொழுது. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்து வாழுகிற வாழ்க்கை நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எல்லாம் நமக்குள் நிறைவேற்ற முடியும். ஏன்னா நம்முடைய இருதயம் லகுவாக மென்மையாக மாற்றப்படுகிறது. கல்லாலான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு தருவேன்கிற, எப்பொழுது என் ஆவியை உங்களுக்குள் வைத்து. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை மென்மையாக மாத்துகிறதுனாலே உங்களால் எந்த வசனத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்க முடியும். ஆமென். அங்கதான் உங்களுக்கு ஒரு ஓபன் ஆகுது, இல்லைன்னா முடியாது. அப்ப நம்ம இது வந்து எங்க பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல தடை இருக்கிறது? என் சொந்த இருதயத்தில் தடை இருக்கிறது. அந்த தடை எப்படி உடைக்கிறது? ஆவியானவர் தான் உடைக்கிறாரே தவிர என்னால் அதை மாற்ற முடியாது. நான் ஆவியானவருக்கு என் இருதயத்தில் நல்ல இடம் கொடுத்தனானால் நிச்சயமாக நான் வசனத்தை முழுவதும் கை கொள்ளக்கூடிய பலன் உள்ளவனாய் இருப்பேன். என் வாழ்க்கை அதனால் ஆசீர்வதிக்கப்படும், கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும், கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். அப்ப முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கடினமான இருதயங்கள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு இருதயம் ஆவியானவர் தான் கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21-23. யோவான் 14:21-23.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான்,
என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன்
என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோ தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால்
அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது வசனத்தை கை கொள்வதற்கான பலனை கொடுக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முதலாவது அவர் எப்படி செய்தார் என்றால், கல்லான இருதயத்தை மாற்றி மென்மையான ஒரு இருதயமாக உருவாக்கி வசனத்தை கை கொள்ள உதவி செய்தார். இரண்டாவது, வசனத்தை கை கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார்? இந்த வேத பகுதியில பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன்கிறார். 23 வசனத்தில் இன்னும் தெளிவா சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
என்கிட்ட அன்பா இருக்கிறவன் தான் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம்.
அப்ப இது இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய வசனத்தை யாரால் கை கொள்ள முடியும்? முதலாவது இருதயம் மென்மையாக்கப்பட்டவன், இரண்டாவது இது ஆவியானவர் செய்கிற சொல்லுகிற காரியம், கர்த்தர் மேல் யாருக்கு உண்மையான அன்பு இருக்கிறதோ அவர்கள்தான் வேத வசனத்தை கை கொள்ள முடியும். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம், உண்மையாய் அவரிடத்தில் அன்பு காட்டுகிற ஒரு இருதயம், இந்த அன்பு காட்டுகிற ஒரு இருதயம் தான் வசனத்தின்படி நம்மை வாழ வைக்கிறது. நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது நம்மை பயமுறுத்தி அவருடைய வார்த்தையில நமக்கு கீழ்படிய வைக்கிற. இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய பக்தர்களை பயமுறுத்துது, இது நீ செய்யலைன்னா உனக்கு இப்படி நடக்கும், நீ என் கோயிலுக்கு தர வரலன்னா உனக்கு இந்த பிரச்சனை வரும், இப்படி பயமுறுத்துது. இப்படி பயமுறுத்தி தான் அந்த பக்தர்களை அது வழி நடத்திட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை வந்து யாரையும் பயமுறுத்துறது கிடையாது, அன்போடு நாம் அவருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவர், நம்மளை பயமுறுத்துறவர் கிடையாது, அன்போடு மனப்பூர்வமாய் நாம முன் வந்து அவர் மேல வச்சிருக்கிற அன்புனால நாம் கீழ்படுகிறதான ஒரு காரியத்தை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கார். இந்த காரியத்தை இதான் கான்செப்ட் இங்க சொல்லிட்டார். என் வசனத்தை எப்படி கை கொள்ள முடியும்? ஒருத்தர் அன்பா இருந்தாதான் கை கொள்ள முடியும், இங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டார். ஆனா இப்ப அன்பா இருக்கிறது எப்படி? இதுதான் நமக்கு மேட்டர். அன்பா இருந்தாதான் வசனத்தை கை கொள்ள முடியும். வசனத்தை கை கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்யறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப அன்பா இருக்கிறவன் வசனத்தை கை கொள்வான், ஆனா எனக்கு தான் அன்பே இல்லையே, நான் எங்கிருந்த வசனத்தை கை கொள்றது அப்படின்னீங்கன்னா அதுவும் நம்முடைய இருதயத்தை சார்ந்தது. நம்முடைய இருதயத்தில இயற்கையாக நமக்கு ஆண்டவர் மேல ஆழமான அன்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நேச்சுரலா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5-8 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5-8 நான்கு வசனங்களை வாசிப்போம்.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே,
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்,
தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால்
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது,
அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே,
அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே
குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே
தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
நல்லா கவனிக்கணும், இந்த 8 முதல்ல நான் சொல்றேன், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பாக இருக்கிறேன் என்பதை விளங்க பண்றார். அவர் விளங்க பண்றார், ஆனா நமக்கு விளங்கிக் கொள்ள முடியல. அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நமக்கு புரிய முடியல. இதான் பிரச்சனை. இந்த சிலுவை மரணம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. ஆனால் இந்த சிலுவை மரணம் எந்த அளவுக்கு நமக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதை நீங்க யோசிப்பார். அந்த சிலுவை மரணம் நமக்குள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? நம்ம அது ஒரு சாதாரணமாக அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம போயிடும். இந்த சிலுவை மரணம் நமக்குள் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நம் ஆண்டவர் மேல் அந்த அன்பை புரிந்து கொண்டு பதிலுக்கு நாம் அன்பு செலுத்த முடியும். மனுஷனுடைய சுபாவமே பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க நம்ம கிட்ட அன்பா இருந்தாங்கன்னா நம்ம பதிலுக்கு நம்ம அவங்க கிட்ட அன்பா இருப்போம். ஒருத்தர் நம்மளை பார்த்து முறைச்சாங்கன்னா நம்மளும் திரும்பி முறைச்சிட்டு போயிடும். இல்ல, இது வந்து மனித இயல்பு. இப்ப இந்த ஆண்டவர் மேல நம்ம அன்பா இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அவர் நீ கிட்ட காட்டுற அன்பை நான் புரிந்து கொண்டால்தான் அவருக்கு நான் அன்பு செலுத்த முடியும். இதான் மனுஷ இயல்பு. இப்ப ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை புரிய முடியலையே, அந்த அன்பை அவர் விளங்க பண்றார், ஆனா எனக்கு புரியலையே,
அப்ப அது எனக்கு புரிந்தால் மட்டும்தான் நான் இயற்கையாக அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய வழிகள் நடக்கிறவனாய் மாற முடியும். ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். என் உள்ளத்திலிருந்து அந்த அன்பு வந்தாதான் நான் அவருடைய வசனத்தை கை கொள்ள முடியும். அப்ப அந்த அன்பை விளங்கி கொள்வது எப்படி அப்படின்னீங்கன்னா, அதுதான் அஞ்சாவது வசனத்தை சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மேல் தேவ அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். இந்த அன்பு ஆண்டவர் நம்மேல் அவர் சிலுவை மரணத்தின் மூலமாய் காண்பித்த அன்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்பு கூறுகிறதுல ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு என்னன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப துன்மார்க்கராக இருந்து அவங்க மீட்கப்பட்டுட்டாங்கன்னா அதை நினைச்சு ஆண்டவர் என் பாவத்தை விட மன்னிச்சாருன்னு சொல்லி அவங்க அன்பு கூறுவாங்க, அது ஒரு வகை. இன்னொன்னு சாதாரணம் ஒண்ணு இருக்கும், சரி நான் ஒண்ணும் யாருக்கும் பெரிய துரோகம்லாம் பண்ணல, நான் எந்த பெருசா ஒண்ணும் அப்படி செய்யல அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீங்கள் வந்து பெருசா தப்பு பண்ணல அதெல்லாம் நான் ரொம்ப கரெக்ட் தான் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு எந்த ஒரு ஃபீலிங் இல்லாம இருக்க கூடாது. இப்படிப்பட்டவர் என்ன செய்யணும்னா, என் இயேசு கிறிஸ்து என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்கிற அந்த அன்பை விளங்கி கொண்டால்தான் நீங்களும் வசனத்தை கை கொண்டு நடக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்வதற்கு பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தாவியானவருடைய நிறைவு உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் அவர் ஊற்றுவார். அவரை நேசிக்கும்படிக்கு நம்முடைய இருதயத்தை அவர் இழுத்துக் கொள்ளுவார். அவர் நம்மேல் வைச்சிருக்கிற அன்பை நம்முடைய ஆவியிலே நமக்கு புரிய வைப்பார். அது புரிந்து கொள்ளும் போது நாமும் பதிலுக்கு அன்பு செலுத்த நமக்கு உதவி செய்வார். இங்கே உங்களுக்கு அதனுடைய ஒரு வகையை நான் உங்களுக்கு காட்ட பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:44-48 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:44-48 வாசிப்போம்.
ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை இவளோ
கண்ணீரினால் என் கால்களை நனைத்து
தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் நீ என்னை முத்தம் செய்யவில்லை இவளோ
நான் உட்பிரவேசித்தது முதல்
என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை இவளோ
என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள்
ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு பணக்கார மனுஷன் சீமோன் என்று சொல்லுகிறவர் தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். அவனுடைய நண்பர்கள் பணக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்தில் அடையா விருந்தாளியாக ஒரு பெண் உள்ளே நுழைந்து விடுகிறாள். இவள் பெயர் சொல்லப்படல, அந்த ஊரில் பாவியான ஒரு ஸ்திரீ இப்படி மட்டும் சொல்லியிருக்கு. இந்த பெண் உள்ளே வந்து அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறான். அந்த கண்ணீர் அவருடைய பாதத்தில் விடுகிறது. தன் தலைமயிரினால் துடைக்கிறான். அடுத்தது பரிமள தைலத்தை வேற அவருடைய பாதத்தில் ஊத்துறான். அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முகம் சுளிக்கிறாங்க. ஏன் இவர் இதை தடுக்காமல் இருக்கிறார்? இந்த பெண்ணை குறித்து தெரியுமே, ஏன் இவ்வளவு அவர் தடுக்காமல் இருக்கிறார்? அப்ப ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், சீமோனை நோக்கி அந்த பெண்ணை பார்த்து சொல்றார். சீமோன்கிட்ட சொல்றாரு, சீமோனே இப்படி நீ யோசிக்கிற, ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் வீட்டுக்கு வரும்போது என் காலுக்கு நீ தண்ணி கொடுக்கல, ஆனா இவளோ என் தன் கண்ணீரினால் என் பாதங்களை நினைக்கிறார். இவள், நீ என் காலை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனா இவ கண்ணீரை கொடுக்கிறார். நீ எனக்கு என்னை முத்தம் செய்யல, ஆனால் இவள் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. காரணம் என்ன? இவள் மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறாள். அப்போ ஒன்று கவனிக்கணும், இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தூரம் இந்த அன்பு கூறுகிற இருதயம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த அன்பு கூறுகிற இருதயம் வந்துட்டதுனால இவள் வசனத்தை கை கொள்ளுகிறவளாக இனி மாறி விடுவாள். இந்த அன்பு கூறுகிற இருதயம் இவளுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா, இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற அந்த உணர்வு தான் இவளுக்குள் ஆண்டவர் மேல் இவ்வளவு அன்பு கூற வைத்தது. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய பாவங்கள், கணக்கிலடங்காத பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டதை குறித்த உணர்வு நமக்கு இல்லாத காரணத்தினாலதான் ஆண்டவர் மேல நமக்கு அன்பு வர மாட்டேங்குது. விஷயம் புரியுதா உங்களுக்கு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை குறித்த ஒரு ஆழமான உணர்வு நமக்கு இருந்துருச்சுன்னா ஆண்டவரை நேசிக்காமல் இருக்க முடியாது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை எப்படி நமக்குள்ள ஊத்துறாருன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த உணர்வை நமக்குள் அவர் காண்பிக்கிறார். அந்த உணர்வை அவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு 30 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்பதாக என் பாவத்தை எனக்கு மன்னித்தார், 10 வருஷத்துக்கு முன்னால் என் பாவத்தை மன்னித்தார், அது இன்னைய அளவும் நான் அதை யோசிக்கக்கூடிய ஒரு நபராக நாம் இருப்போம். புரியுதா உங்களுக்கு? அதை யோசிக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு லைவா இருக்கும். என் பாவத்தை மன்னிச்சார், என் பாவத்தை மன்னிச்சார், என்னை தன் பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டார். இந்த உணர்வு நமக்கு எத்தனை வருஷமானாலும் பசுமையாக நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம கடைசி வரைக்கும் கர்த்தரிடத்தில் அன்பு கோர முடியும். அது என்னைக்கோ நடந்த பழைய கதையை நினைக்க கூடாது. என் பாவத்தை மன்னித்தார் என்பது ஒவ்வொரு நாளில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சிருந்தீங்கன்னா இந்த உணர்வை அவர் நமக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பார். இந்த உணர்வு நமக்கு அவர் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாகவே இருப்பீங்க. எப்பொழுதும் நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாகவே இருக்கிறதுனாலே எப்பவுமே நீங்க வசனத்தை கை கொடுக்கிறது உங்களுக்கு இயற்கையா மாறிடும். ஒன்னோடு ஒண்ணு தொடர்புள்ளது. நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதை குறித்து நம்ம கேஷுவலா நினைக்கும் போதுதான் அன்பு தணிந்து போகிறது. அன்பு தணியும் போதுதான் வசனத்தை கை கொடுக்கிறது குறைஞ்ச போது அங்கதான் எல்லா பிரச்சனையும் வருது. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா, அந்த ஆவியானவர் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வை எப்பொழுதும் நமக்கு அது கொடுத்துட்டே இருப்பார். எப்பொழுதும் நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய அன்பினால் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதற்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இதற்குதான் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உணர்வு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தை மன்னித்தார் என்கிற அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் நிரப்புவதற்கு நாம் ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். அது அவசியம். மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி வசனத்தை கை கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11 முதல் 2 வாசிக்கலாம்.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருப்பார். ஈசாய், இது யாரு? தாவீதனுடைய தகப்பனுடைய பெயர் தான் ஈசாய். அவனுடைய அடிமரம், ஈசாயினுடைய கடைசி மகன், அடிமரம் என்பது கடைசி மகன் தாவீது, புரியுதுல? தாவீது, அந்த தாவீது அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது, அந்த சந்ததி. அந்த துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கிறது. ஒரு துளிர் தோன்றி அது வேர், அதிலிருந்து அந்த சந்ததி, வேர் என்பது அதனுடைய சந்ததியிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா தான் சொல்லப்படுது. இந்த இடத்துல நிறைய காரியம் இருக்குது, ஆனால் முதல் காரியத்தை மட்டும் இப்போ நான் எடுக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. இப்போ கவனிக்கணும், இந்த ஆவியானவரை குறித்து இப்போ நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவியை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற ஆவியானவரை பற்றி இங்கே சொல்லப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவியை குறித்து தீர்க்க தரிசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ மனுஷர்கள் பெற்றிருந்த அபிஷேகத்தையும், புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற அபிஷேகத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் வித்தியாசம் உள்ளதாக இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். குறிப்பிட்ட காலத்தில் அந்த நபர் மேல் இருப்பார், குறிப்பிட்ட வேலையை அந்த நபரை கொண்டு செய்வார், குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவுடனே அவரை விட்டு போயிடுவார். ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது பெசலியேல் ஒரு என்ற ஒரு மனுஷனுக்கு ஞானத்தின் ஆவியானவராக வந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற வரைக்கும், அந்த வேலை முடிகிற வரைக்கும் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். முடிஞ்ச பிறகு அவனை விட்டு போயிட்டார். சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அவரை கொண்டு பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்குவதற்காக அந்தந்த நேரத்தில் இறங்குவார். அந்தந்த நேரத்தில் அவன் வல்லமை அவனுக்குள்ள வரும், வேலையை முடிப்பார், போயிடுவார். இப்படிதான் இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால அபிஷேகம் என்பது வேறுபட்டது. வந்துட்டு வந்துட்டு போறவர் அல்ல, நிரந்தரமாய் நமக்குள் தங்கி இருக்கிறவர். கடைசி வரைக்கும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றிருக்கிற பரிசுத்தாவியானவர்னு எபேசியர் 4 நாம் பார்க்கிறோம். மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியானவர். அப்போ மீட்கப்படும் நாள் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேருகிற வரைக்கும் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ இந்த ஆவியானவரை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் பழைய ஏற்பாட்டு காலத்தின் அபிஷேகத்திற்கும் புதிய ஏற்பாட்டு கால அபிஷேகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஆவியானவர் நிரந்தரமாய் தங்குறார், ஒண்ணு. ரெண்டாவது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷர்களுக்குள் பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இந்த உணர்வுங்கிறது இருக்காது, உணர்வுங்கிறத இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை, தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை சாதாரணமா செய்வாங்க. இப்ப ஆபிரகாம் இருந்தாரு, அவருடைய மனைவிகளின் எண்ணிக்கை நம்ம சொல்ல முடியாது, மறுமணி ஆட்டிகளின் எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மறுமணி ஆட்டிகள் எத்தனை நபரை போடல, அவங்க எல்லாரும் கிழக்கு பக்கத்தில் அனுப்பி விட்டாரு. அதுதான் இந்தியான்னு சொன்னேன் இல்லை. அப்ப பார்க்கும்போது கணக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. மோசே கர்த்தரை முகமுகமாய் பார்த்தான், ஆனா அவனே கூட இன்னொரு திருமணம் செய்ததாக பைபிள் இருக்கு. அந்த உணர்வுகள் என்பது இருக்காது. அது வந்து சரித்திர பிரகாரம் மோசையுடைய முதல் மனைவி இறந்திருக்கலாம்னு ஒரு கூற்று இருக்குது, அது நமக்கு பைபிள் இல்லை, அப்படி பைபிள் நமக்கு பைபிள் போடல, பட் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது, தெரியாது. ஆக முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது இப்படி நிறைய காரியங்கள் வந்து உணர்வோடு இருக்க மாட்டாங்க. சிம்சோன் அவ்வளவு வல்லமை உள்ளவன், ஆனா உணர்வுன்றது துளிகோடு இருக்காது, துளியோடு இருக்காது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அபிஷேகத்திற்கும் புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இங்க ஏன் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை குறித்து இந்த ஏசாயா 11 அதிகாரத்தில் சுட்டி காட்டப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெற்றிருக்கிறது எலியாவின் ஆவி கிடையாது, எலிசாவின் ஆவி கிடையாது, மோசையின் ஆவியும் கிடையாது, பெசலையலின் ஆவியும் கிடையாது. அந்த ஆவியை நம்ம பெறல. நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்க முடியும். அவர் வேற ஒன்று கொடுக்க முடியாது. அவருக்கு எது கொடுக்கப்பட்டோ அதை தான் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆவி இந்த உலகத்தில் இருக்கும்போது கொடுக்கப்பட்டது என்றால், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். அவர் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அபிஷேகத்தை தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் வழியா தான் நமக்கு வருது, இயேசு கிறிஸ்து வழியா வருது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எது கிடைச்சதோ அதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து எலியாவின் அபிஷேகம் இல்ல, எலிசாவின் அபிஷேகம் கிடையாது, மோசையின் அபிஷேகம் கிடையாது. அந்த லெவலே வேற. இது அதை விட ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கதான் நமக்கு கொடுக்க முடியும். அவருக்கிட்ட கொடுக்கப்பட்டது உணர்வை அருளக்கூடிய ஆவியானவர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டீங்கன்னா, நம்மை உணர்த்துகிறவர். பழைய ஏற்பாட்டில் நீங்க பாருங்க, தாவீது வந்து ஆவியானவரால் நிறைஞ்சிருந்தான். 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலேயே அவனை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைச்சிட்டார். 16 அதிகாரத்திலே அவனை சாமுவேல் அபிஷேகம் பண்றார், வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்றார். 17 அதிகாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தார் இருக்கும். இந்த தாவீது இந்த ஆவியானவரால் நிறைஞ்சான். சங்கீதங்களை எழுதினான், பாடல்களை எழுதினான், பாடினான், நிறைய தீர்க்க தரிசனத்தை சொன்னான். அவனுடைய பழைய சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனமா இருக்கும். அவ்வளவு ஒரு ப்ராஃபட்டிக்கா இருந்தான். அபிஷேகத்தில் நிறைஞ்சு இவ்வளவு பாடல்களை ஏற்றினா எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவ்வளவு மேன்மை இருந்துச்சு. ஆனால் அதே தாவீது ஒரு கட்டத்தில் அவன் பாவம் செய்யும் பொழுது அவருக்கு அந்த உணர்வு இருக்கலை. அந்த பாவம் அவனுக்கு வந்து தோணலை. அதை குறித்து அவனுக்கு தப்புனே தெரியல. அதன் பிறகு அந்த பாவத்தை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அதன் விளைவாகத்தான் அவன் கடைசியில் உரியாவை கொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டது. அதுவரைக்கும் அவனுக்கு உணர்வில்லை. ஆண்டவர் ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்த பிறகுதான் அவனுக்கு உணர்வு வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அழுதான். அதுவரைக்கும் அவனுக்கு உணர்வில்லை. ஒரு தீர்க்கதரிசியை நேரடியாய் கர்த்தர் அனுப்பி அவன் பாவத்தை நேரடியாய் கர்த்தர் சுட்டி காட்டும் போதுதான் அவன், நான் பாவம் செய்தேன், அதுக்கு பிறகுதான் கதர். ஏன் இது வரைக்கும் உணர்வில்லை? உணர்வை அருளும் ஆவியானவர் அவனுக்குள்ள இல்லை. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, நம்ம தப்பு செஞ்ச பிறகு உணர்த்துறதல்ல, செய்ய நினைக்கும் போதே உணர்த்துகிறவர் தான் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். புரியுது உங்களுக்கு? செய்ய நினைக்கும் போதே அப்பவே உணர்த்துவார். ஒரு தவறான காரியம், அது பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சிறிய விஷயமா கூட இருக்கலாம். ஒரு தவறான காரியத்தை நீங்க செய்ய நினைக்கிறீங்க, இவங்க போய் நீங்க ரெண்டு கேள்வி கேட்கணும், ரெண்டு சண்டை போட்டு அவன் விடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சீங்கன்னா போதும், அங்கேயே உங்களுக்கு ஃபிளாஷ் பண்ணுவார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, சண்டை போட பிளான் பண்றியா? அவ்வளவு போய் ரெண்டு கேள்வி கேட்கணும், திட்டிட்டு வரலான்னு நினைக்கிறியா? நீங்க இன்னும் போய் கிளம்பியே இருக்க மாட்டீங்க. உங்க மனசுல வரும்போதே அங்க பேசுவார். உணர்வுள்ள ஆவியானவர். புரியுதா? உணர்வுள்ள ஆவியானவர். தவறு செஞ்ச பிறகு காண்பிக்கிறவர் அல்ல, தவறு செய்வதற்கு முன்பதாகவே உணர்த்துகிறவர் தான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் இயேசு கிறிஸ்து மேல் இருந்துச்சு. அந்த அபிஷேகம் தான் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உணர்வுங்கிறது நமக்குள் இருக்கும் பொழுது, உண்மையா சொல்றேன், நம்ம வந்து தவறுகளை செய்யாதபடிக்கு வசனத்தின்படி வாழ்வதற்கு இந்த உணர்வுள்ள இருதயம் தான் நமக்கு உதவியா இருக்கிறது. இந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்க வந்து கிளீனா ஒபே பண்ணணும்ன்றதுல மட்டும் நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், அவர் உணர்த்துறது அந்தந்த ஸ்பாட்ல அவர் உணர்த்த பர்ஃபெக்டா இருப்போம். நம்ம ஏன் தவறு செய்யறோம்னா, அவர் உணர்த்தியும் அதை மிஞ்சினாதான் நம்ம தவறு செய்வோமே தவிர, அவர் உணர்த்துதலுக்கு உடன்படுத்தி கொண்டால் தப்பே செய்ய மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அவர் உணர்த்தும் பொழுது அதற்கு உண்மையாகவே உடன்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருந்துருச்சுன்னா, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற ஒரு அது அந்த லகுவான இருதயம் நமக்கு இருந்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து கீழ்ப்படிச்சு போயிட்டே இருப்போம். அந்த உணர்த்துதலை மிஞ்சி கொண்டு தான் எந்த ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியும் தப்பு செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு உணர்த்தவே சொல்லலை, உணர்த்தவே இல்லை, அதனால தான் நான் தப்பு செஞ்சேன், ஒருத்தரும் சொல்ல முடியாது. அபிஷேகம் பெற்ற புதிய ஏற்பாட்டு விசுவாசி சொல்ல முடியாது, ஆண்டவர் என்ன உணர்த்தவே இல்லை அதனால தான் நான் தப்பு பண்ணேன், கிடையாது. உணர்த்தி இருப்பார். அதை மிஞ்சி தான் செய்ய முடியுமே தவிர, அவர் உணர்த்தாமல் நான் தப்பு செஞ்சேன்னு புதிய ஏற்பாட்டு விசுவாசி அபிஷேகம் பண்ணவும் சொல்லவே முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாய் காப்பதற்கு இந்த ஆவியானவர் வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்க வசனத்தை படிக்க தெரிஞ்சவங்க படிச்சவங்க மட்டுமல்ல, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கூட இந்த உணர்வை இந்த ஆவியானவர் கொடுத்து கரெக்டா நடத்துவார். புரியுதுங்களா? இதை ஏன் ஆவியானவர் செய்யறது? நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தேன், படிப்பறிவில்லாதவங்க எத்தனை பேர் எவ்வளவு தூரம் ஒரு சரியான வாழ்க்கை வாழ்றாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? வசனம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் அந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்களை உணர்த்திட்டே இருப்பார். எழுத படிக்க தெரியாது, ஆனால் வசனத்தின் படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி? வசனம் அவங்களை நடத்தல, ஆனால் அந்த ஆவியானவர் வசனத்தை கொடுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறார்ல, அந்த ஆவியானவர் அவங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் உணர்த்திட்டே இருப்பார். எதை செய்ய எதை செய்யாதுன்னு அவங்களை உணர்த்திட்டே இருப்பாரு. அவங்க 100% பைபிள் தெரியலனாலும் அவங்க 100% பைபிள் படி அவங்க வாழ்க்கை போகும். காரணம், வசனத்தை கொடுத்தவர் அதே ஆவியானவர் தான் அவங்களை நடத்துறார். இதுக்குதான் சொல்றேன், அபிஷேகத்தை கர்த்தர் இதுக்குதான் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறான். எதுக்காக? இப்படி வசனத்தின்படி நம்மை வாழ வைக்கிறதுக்காக. இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு எப்பவுமே ஷார்ப்பா இருந்துட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமாய் வசனத்தின்படி வாழ்வோம். எப்போ இந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு ஷார்ப்பா இருக்கும்னா, இந்த ஆவியானவரால் நிறைந்து வாழுகிற வாழ்க்கைக்குள் இருக்கும் போது. இந்த அபிஷேகத்தை நீங்க குறைச்சு கொள்ளும் பொழுது இந்த உணர்வுகள் குறையும். அவர் நமக்குள் நிறைஞ்சிருக்கும் போது இந்த உணர்வுகள் நிறைவா இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க உணர்த்துவார், நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான இது இருக்கட்டும், இல்லைன்னா தடுத்து போடுங்க தைரியமா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்க. அப்ப அந்த காரியத்துல நீங்கள் கரெக்டா உங்க பாதை சரியாயிடும். அதுக்குதான் கர்த்தர் நம்மை நிரப்புறார். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆண்டவரிடத்தில் உண்மையா கேளுங்க, ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க. தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. நீ அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை, இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்களா ஒரு சிலர் இருந்தீங்கன்னா, வல்லமையாய் நீங்க ஆராதனை நேரத்தில் நிரப்பிடுவார். ஏற்கனவே அபிஷேகத்தை பெற்றவர்கள் நேரத்தை ஆண்டவருக்கு செலவு பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்களா மாறுங்க. ஆவி நிறைவை காப்பாத்தி கொள்ளுங்க. அப்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவாயிருக்கும். இந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் கடின தன்மைகளை எல்லாம் உடைத்து லகுவான இருதயத்தை கொடுக்கிறார். வசனத்திற்கு முழுவதும் கீழ்படிய கூடிய இருதயத்தை கொடுக்கிறார். தேவ அன்பை நமக்கு புரிய வைக்கிறார். அந்த அன்பு தான் வசனத்தை கை கொண்டு நடக்க உதவி செய்கிறது. மூன்றாவது பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கூர்மையான மனசாட்சியை கொடுக்கிறார். தவறு செய்வதற்கு முன்பதாகவே அதை குறித்து ஒரு உணர்வை கொடுத்து நாம் தவறு செய்யாதபடி நம்மை தடுக்கிறார். இந்த ஆவியானவரால் தான் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிறைஞ்சு வாழ பழகுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்கும். இதுதான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறது. ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நல்ல காலை நேரத்திலும் நமக்கு நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்த ஆவியானவராலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அபிஷேகம் அவர் பெற்றுக்கொண்டதை நமக்கு கொடுக்கிறார். அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ அதை நமக்கு தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகத்தின் மூன்று காரியங்கள் வேத வசனத்தின்படி நம்மை வாழ்வதற்கு வழி நடத்துகிறது. ஒன்று, நம்முடைய கடினமான இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். கடினமான இருதயத்தை உடைத்து வசனங்கள் உள்ளே செல்வதற்கு நமக்கு வழி திறக்கிறார். கல்லாலான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு தருவேன். விதை விதைக்கிறவனுடைய உண்மையில இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். சில விதை கற்பாறை நிலத்தில் விழுந்துச்சு, வேர் அதிகமாய் போக முடியல, வெளியில மண்ணுதான் இருந்துச்சு, ஆனா உள்ளே கற்பாறை. இன்னைக்கு வெளியில நம்ம நல்ல விசுவாசிகளாய் தேவ பிள்ளைகளாய் காட்சி அளிக்கலாம், ஆனால் உள்ளே நமக்குள் கற்பாறையான இருதயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதை சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்வது எல்லாவற்றையும், அது எதுவானாலும்,
அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர. இரண்டாவது பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ளுவான் ஆண்டவர் சொன்னார். இந்த அன்பு நமக்கு எப்ப வருது தெரியுமா? ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அவர் மேல் நமக்கு அன்பு செலுத்த முடியும். இது மனுஷன் இயல்பு. ஒருத்தங்க நம்மளை நேசிக்கிறாங்கன்னா நம்ம பதிலுக்கு அவங்களை நேசிப்போம். இது மனுஷ இயல்பு. அந்த நேசத்தை எப்படி புரிந்து கொள்வது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஆண்டவருடைய அன்பை நமக்கு புரிந்து கொள்ள வைக்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதல் தான் நம்ம வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறது. மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்து மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். உணர்வுள்ள ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். அந்த அபிஷேகத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தேவ மனுஷர்களுக்கு இந்த அபிஷேகம் கிடையாது. தாவீது பாவம் செய்தான், ஆனால் அவனுக்கு உணர்வு கிடையாது. அந்த பாவத்தை மறைக்க கொலை செய்தான், அவனுக்கு உணர்வு கிடையாது. ஆனால் நாத்தான் வந்து எச்சரிக்கும் போது தான் அவனுக்கு உணர்வு வந்துச்சு. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போதே, நீ என்ன நோக்கத்தோடு இதை செய்யற, என்ன நோக்கத்தோடு அங்க போற, எதுக்காக இந்த இடத்துல இந்த காரியத்தை நீ செய்யறன்னு சொல்லி, அது வெளியில நல்ல காரியத்தை போல இருந்தாலும் அதன் உள்ளே சில தவறான நோக்கங்கள் நமக்கு இருந்தால் அதை கூட சுட்டி காட்டுவார். மறைவாக கூட நாம் தப்பு செய்ய விட மாட்டார். பல நேரத்தில் நம்ம செய்யறது வெளியில நல்லது போல இருக்கும், அது உள்ளே அதற்குள் தவறான காரியங்கள் மறைந்திருக்கும். ஆவியானவரின் பார்வைக்கு எதையுமே மறைக்க முடியாது. அந்த ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், நீ நல்லதுதான் செய்யற, ஆனா உன்னுடைய உள்நோக்கம் என்ன, ஏன் செய்யற. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு உணர்த்தி நம்மை வெளியில மட்டுமல்ல உள்ளான வாழ்க்கையிலும் வசனத்தின்படி வாழ நமக்கு உதவி செய்வார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். இந்த ஆவியானவரின் நிறைவு தான் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்க போகிறது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேப்பாண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஆண்டவரிடத்துல தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். தாகத்தோடு கேளுங்க. இந்த ஆவி நிறைவு எனக்கு வேணும். தாகத்தோடு கேளுங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் அதிக நேரம் ஜெபத்தில் செலவிட்டு அபிஷேகத்தில் நான் நிறைந்து வாழ வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. சோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையோடு நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்கள் ஆவியானவர் எங்களை எப்படி வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறீங்க என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக சோத்திரம். இந்த நோக்கத்தோடு தான் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த நோக்கத்தின்படியே நாங்கள் ஆவியானவரால் நிறைந்து உமக்காக உம்முடைய வசனத்தை கை கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரே ஆசீர்வதி, உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய சமூகத்தில் அதிக நேரத்தை செலவிட்டு நாங்கள் ஆவியானவரால் நிறைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.